பாடம் 1. சொல், செயல் மற்றும் வெளிப்படையான மறைவான நிலைகள் அனைத்திலும் எண்ணத்தை தூய்மையாக கலப்பற்றதாக வைத்திருத்தல். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுவை மட்டுமே தூய்மையானவர்களாக அவர்கள் வணங்க வேண்டும். அவனுக்கே மார்க்கத்தில் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். தொழுகையை அவர்கள் பேண வேண்டும். பொருள் வரியை அதாவது ஜகாத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதை தவிர அவர்கள் கட்டளையிடப்படவில்லை. இதுதான் நேரான மார்க்கமாகும். 98 அத்தியாயம் 5 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், குர்பானியின் இறைச்சியும் அதன் இரத்தமும் அல்லாஹுவை அடையாது, எனினும் உங்களிடம் உள்ள இறையச்சமே அவனை அடையும். 22 அத்தியாயம் 37 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, நீர் கூறுவீராக, உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலும் அல்லது வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் அறிவான். 3 அத்தியாயம் 29 வசனம். ஹதீஸ் 1. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்ததே. ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியது உண்டு. அல்லாஹ்விடமும் அவனது தூதரிடமும் ஒருவரின் ஹிஜ்ரத் அதாவது நாடு துரத்தல் ஆகிவிட்டால் அவனது ஹிஜ்ரத் அல்லாஹ்விற்காகவும் அவனது தூதருக்காகவுமே ஆகிவிடும். ஒருவரின் ஹிஜ்ரத் உலகத்தை அடைவதற்காக அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக என்று ஆகிவிட்டால் அவரது ஹிஜ்ரத் எதற்காக செய்தாரோ அதற்காகவே அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டுள்ளேன். புகாரி 1, 54, முஸ்லிம் 1907. ஹதீஸ் 2. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறுதி காலத்தில் காபாவில் ஒரு படையினர் போர் புரிவார்கள். பூமியில் பைதா என்ற மக்கா மதினாவிற்கு இடையே உள்ள இடத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களில் முதன்மையானவரும் அவர்களில் இறுதியானவரும் என அனைவரும் பூமிக்குள் இழுக்கப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, அவர்களில் முதன்மையானவரும் அவர்களில் இறுதியானவரும் எப்படி பூமிக்குள் இழுக்கப்படுவார்கள்? அவர்களில் அவர்களது கடை தெருக்களில் உள்ளவரும் போர் செய்த அவர்களில் ஒருவராக இல்லாதவரும் இருந்திருப்பார்களே என்று கேட்டேன். அவர்களில் முதன்மையானவரும் அவர்களில் இறுதியானவரும் என அனைவரும் பூமிக்குள் இழுக்கப்படுவார்கள். பின்பு அவர்களின் எண்ணங்களின்படியே அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2118, முஸ்லிம் 2884. ஹதீஸ் 3. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மக்கா வெற்றிக்கு பின் ஹிஜ்ரத் என்பது கிடையாது, எனினும் இறை வழி போரும் தூய எண்ணமும் உள்ளது. நீங்கள் போருக்கு அழைக்கப்பட்டால் போருக்கு செல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 4312, முஸ்லிம் 1864. இதன் கருத்து மக்கா இஸ்லாமிய நாடாக ஆகிவிட்டதால் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் இல்லை என்பதாகும். ஹதீஸ் 4. ஜாஃபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு போரில் இருந்தோம். அப்பொழுது போருக்கு வராமல் மதினாவில் சில ஆண்கள் உள்ளனர், நீங்கள் நடக்கும் பாதையில் நீங்கள் கடந்து செல்லும் ஓடையில் உங்களோடு அவர்களும் இல்லாமல் இல்லை, அவர்களை நோய்தான் போருக்கு வராமல் தடுத்து விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில், நன்மை பெறும் விஷயத்தில் உங்களிடம் அவர்கள் கூட்டணிகளாக இருப்பார்களே தவிர உங்களுடன் போரில் இல்லை என்ற வாசகம் உள்ளது. முஸ்லிம் 1911. புகாரியில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக கீழ்கண்டவாறு உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தபூக் போரை முடித்துக் கொண்டு திரும்பினோம். அப்பொழுது சிலரை மதினாவில் நாம் விட்டு வந்தோம், ஒரு கணவாய் மற்றும் ஓடையை நம்மோடு அவர்கள் இருந்தே தவிர நாம் கடக்கவில்லை, அவர்களை நோய்தான் போருக்கு வராமல் தடுத்து விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2839. ஹதீஸ் 5. மஹ்ன் என்ற இவரும் யசீஸ் எனும் இவரது தந்தையும் அக்னஸ் என்ற இவரது பாட்டனாரும் நபி தோடர்களாவர். அபு யசீத் மஹ்னே இப்னு யசீத் இப்னு அக்னஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் தந்தை யசீத் அவர்கள் சில தீனார் பொற்காசுகளை தர்மம் செய்வதற்காக கொண்டு வந்தார்கள். அதை பள்ளியில் இருந்த ஒருவரிடம் தர்மம் செய்ய ஒப்படைத்தார்கள். அப்பொழுது நான் அங்கு வந்தேன். அதை நான் வாங்கி கொண்டு என் தந்தையிடம் அதை கொண்டு வந்தேன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உமக்கு தர நான் நாடவில்லை என்று என் தந்தை கூறினார். உடனே நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இது பற்றி முறையிட்டேன். அதற்கு நபி அவர்கள், யசீதே, நீர் எண்ணியது, அதாவது நன்மை உமக்கு உண்டு. மகனே, நீ எடுத்தது உனக்கு உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1422. ஹதீஸ் 6. சொர்க்கத்திற்குரியவர்கள் என அறிவிக்கப்பட்ட 10 நபர்களில் ஒருவரான சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறுதி ஹஜ் வருடம் எனக்கு கடுமையான வலி இருந்த பொழுது நோய் விசாரிக்க என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். இறை தூதர் அவர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வலி எனக்கு ஏற்பட்ட நிலையில் உள்ளேன். நான் பணக்காரன், ஒரு மகளை தவிர வேறு வாரிசு எனக்கு இல்லை. நான் என் சொத்தில் 1/3 தர்மம் செய்யலாமா என்று கேட்டேன். கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பாதி கொடுக்கலாமா இறை தூதர் அவர்களே என்று கேட்டேன். கூடாது என்று கூறினார்கள். 1/3 கொடுக்கலாமா இறை தூதர் அவர்களே என்று கேட்டேன். 1/3 கொடுக்கலாம், 1/3 அதிகம்தான். நிச்சயமாக நீ உன் வாரிசுகளை பணக்காரர்களாக விட்டு செல்வது மக்களிடம் யாசகம் கேட்கும் ஏழைகளாக அவர்களை நீ விட்டு செல்வதை விட சிறந்ததாகும். இறை தூதர் அவர்களே, என் தோழர்கள் எல்லாம் தங்களுடன் மதினா திரும்பும் பொழுது எனது நோயின் காரணமாக நான் மட்டும் மக்காவில் தங்கிவிடுவேனோ என்று கேட்டேன். நிச்சயமாக நீர் தங்கிவிட மாட்டீர். அல்லாஹுவின் திருப்தியை நீர் நாடி செய்வது மூலம் உன் தகுதியையும் கண்ணியத்தையும் அதிகமாக்கிக் கொள்வீர். உம்மிடம் சிலர் பயன்பெற்றும் மற்ற சிலர் உம்மிடம் துன்பம் அடைவர் என்ற அளவுக்கு நீண்ட காலம் நீர் வாழக்கூடும் என்று கூறிவிட்டு, இறைவா, என் தோழர்களிடம் அவர்களின் ஹிஜ்ரத்தை ஏற்பாயாக, அவர்களின் குதிகால்கள் மீது அவர்களை திருப்பி விடாதே என்று பிரார்த்தனை செய்தார்கள். எனினும் ஹிஜ்ரத் செய்யாமல் இறந்துவிட்ட சஅத் இப்னு அபி வக்காஸ் தான் அனுதாபத்திற்குரியவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இறந்த அவருக்காக இரங்கல் தெரிவித்தார்கள். புகாரி 1295, முஸ்லிம் 1628. ஹதீஸ் 345. அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல் பஜலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் பயணத்தில் இருந்தேன். எனக்கு அவர்கள் பணிவிடை செய்தார்கள். என்னை விட மூத்தவரான அவரிடம் இவ்வாறு செய்யாதீர்கள் என்று கூறினேன். அதற்கு அவர்கள், நிச்சயமாக நான் மதீனாவாசிகளான அன்சாரிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்பவர்களாக கண்டேன். அவர்களில் எவரையும் நான் சந்தித்தால் அவருக்கு நான் பணிவிடை செய்யாமல் இருப்பதில்லை என சத்தியம் செய்துள்ளேன் என்று கூறினார்கள். புகாரி 2888, முஸ்லிம் 2513. ஹதீஸ் 8. அபு மூசா என்ற அப்துல்லாஹ் இப்னு கைஸ் அல் அஷாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வீரத்திற்காக போரிடுகிறார், ஒருவர் ரோஷத்திற்காக போரிடுகிறார், ஒருவர் பிறர் போற்றிட போரிடுகிறார், இதில் எவர் இறை வழியில் உள்ளவர் என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுவின் வார்த்தை உயர்ந்திர வேண்டி ஒருவர் போர் செய்தால் அவரே இறை வழியில் உள்ளவர் என்று பதில் கூறினார்கள். புகாரி 7458, முஸ்லிம் 1904. ஹதீஸ் 9. அபு பக்ரா என்ற நுஃபை இப்னு அல் ஹாரிஸ் அஸ்ஸகஃபி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இரண்டு முஸ்லிம்கள் தங்களின் வாள்கள் மூலம் சண்டையில் சந்தித்தால் கொலை செய்தவரும் கொலை செய்யப்பட்டவரும் நரகத்தில் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு இறை தூதர் அவர்களே, கொலை செய்தவர் விஷயத்தில் இது சரி, ஆனால் கொலை செய்யப்பட்டவர் நரகத்தில் நுழைய காரணம் என்ன என்று நான் கேட்டேன். நிச்சயமாக அவரும் தன் தோழரை கொல்வதில் ஆர்வம் உள்ளவராகவே இருந்தார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 31, முஸ்லிம் 2888. ஹதீஸ் 10. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜமாத்துடன் கூட்டாக ஒருவர் தொழுவது அவர் தன் கடையில் தன் வீட்டில் தொழுவதை விட தகுதியால் 20 மடங்கு அதிகமாகும். இது அவர்களில் ஒருவர் ஒளு செய்து அந்த ஒளுவை அழகுறச் செய்து பின்னர் தொழுகையை தவிர வேறு நோக்கமின்றி தொழுகைக்காகவே வீட்டை விட்டு பள்ளிக்கு வந்தால் அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடிக்கும் அதன் மூலம் அவரது பதவி உயர்த்தப்படும். இதனால் அவர் பள்ளியில் நுழையும் வரை அவர் செய்த ஒரு தவறு அவரை விட்டு நீக்கப்படும். பள்ளியில் நுழைந்து விட்டால் தொழுகையானது அவரை பள்ளியில் இருக்கச் செய்தால் தொழுகையிலேயே அவர் இருக்கிறார். உங்களில் ஒருவர் தொழுவதற்காக வந்து பள்ளியில் இருக்கும் காலமெல்லாம் வானவர்கள் அவருக்காக துவா செய்கிறார்கள், இறைவா இவருக்கு அருள் புரிவாயாக, இறைவா இவரை மன்னிப்பாயாக, இறைவா இவரது பாவ மன்னிப்பை ஏற்பாயாக என்று அவர்கள் கூறுவார்கள். அவர் பிறருக்கு நோவினை தராதவரை, அவரது உளு முறியாதவரை இது நீடிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 647, முஸ்லிம் 649, 272. ஹதீஸ் 11. அபுல் அப்பாஸ் என்ற அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக அல்லாஹ் நல்லவைகளையும் தீமைகளையும் பதிவு செய்கின்றான் என்று கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பு அவற்றை பின்வருமாறு தெளிவாக்கினார்கள். நன்மை செய்ய ஒருவன் எண்ணி அதை அவன் செய்யவில்லையானால் இதை அல்லாஹ் தன்னிடம் ஒரு முழு நன்மையாக எழுதுவான். மேலும் நன்மையை எண்ணி அதை செய்தும் விட்டால் அதை அல்லாஹ் 10 நன்மைகள் முதல் 700 மற்றும் அதிக மடங்கு வரை எழுதுவான். ஒருவன் தீமையை செய்ய எண்ணி அதை அவன் செய்யாவிட்டால் அல்லாஹ் அதை தன்னிடம் ஒரு முழுமையான நன்மையாக எழுதி விடுகிறான். அதை ஒருவன் எண்ணி அதை செய்துவிட்டால் அதை அல்லாஹ் ஒரு தீமையாகவே எழுதுகின்றான். புகாரி 6491, முஸ்லிம் 1311. ஹதீஸ் 12. அபு அப்துர் ரஹ்மான் என்ற அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்தோரில் 3 நபர்கள் வெளியூர் சென்றார்கள். செல்லும் வழியில் ஒரு குகையில் இரவு தங்கும்படியான சூழல் ஏற்பட்டு அதில் அவர்கள் நுழைந்தார்கள். அப்பொழுது மலையிலிருந்து ஒரு பாறை உருண்டு வந்து அவர்கள் இருந்த குகையின் வாசலை அடைத்து விட்டது. அப்பொழுது அவர்கள், நாம் செய்த செயல்களில் நல்லதை கூறி அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்தனை செய்தாலே தவிர இந்த பாறையிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள இயலாது என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். அதில் ஒருவர் பின்வருமாறு பிரார்த்தனை செய்தார், இறைவா எனக்கு வயதான பெற்றோர் உண்டு, அவ்விருவரும் உண்ணும் முன் குடும்பத்தாருக்கோ ஊழியர்களுக்கோ நான் பால் தரமாட்டேன். ஒரு நாள் விறகு தேடி வெகு தூரம் சென்று விட்டேன், இரவு கடந்து விட்டது. என் பெற்றோருக்காக நான் பாலை கறந்து எடுத்து வந்தேன். இருவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். எழுப்ப மனமில்லாமல் அவர்கள் விழிக்கும் வரை காத்திருந்தேன். அதற்கு முன் என் குடும்பத்தினருக்கு அதனை கொடுக்க விருப்பமில்லை. இறுதியில் காலை நேரமும் வந்துவிட்டது. குழந்தைகள் என் காலடியில் பசியுடன் தூங்கிவிட்டார்கள். என் பெற்றோர் விழித்தனர். இருவரும் பாலை அருந்தினார்கள். இறைவா, உன் திருப்தியை நாடி இதை நான் செய்திருந்தால் இந்த பாறை மூலம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தடையை நீக்குவாயாக என்று அவர் கூறினார். உடனே அதிலிருந்து வெளியே வர இயலாத அளவுக்கு பாறை சிறிது விலகியது. மற்றொருவர் பின்வருமாறு பிரார்த்தனை செய்தார், இறைவா எனக்கு சிறிய தந்தை மகள் இருந்தால், அவள் எனக்கு மிக பிரியமானவளாக இருந்தாள். ஆண்கள் பெண்களை விரும்புவதில் கூடுதல் நிலை இருப்பது போலவே அவளை அடைய நான் விரும்பினேன். என் ஆசைக்கு இணங்க மறுத்தவளாக என்னிடமிருந்து விலகிவிட்டாள். பிறகு பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டுகளில் ஓராண்டின் போது அவள் என்னிடம் உதவி கேட்டு வந்தாள். அவளும் நானும் தனியே இருப்பது இந்த நிபந்தனையின் பேரில் அவளிடம் 120 தீனார்களை கொடுத்தேன். அவளும் சம்மதித்தாள். அவளை நான் நெருங்கினேன், அவளின் இரண்டு கால்களுக்கு இடையே உட்கார்ந்தேன். அப்பொழுது அவள், அல்லாஹுவை அஞ்சுவீராக, உரிமையின்றி முத்திரையை நீக்கிவிடாதே என்று கூறினாள். அவள் எனக்கு மற்றவர்களை விட மிக பிரியமானவளாக இருந்தும் நான் அவளை விட்டு நீங்கிவிட்டேன். அவளுக்கு நான் கொடுத்த தங்க காசுகளையும் திரும்ப பெற்றுக் கொள்ளவில்லை. இறைவா, உன் திருப்தியை நாடி இதை நான் செய்திருந்தால் இந்த சிரமத்தை எங்களை விட்டு நீக்குவாயாக என்று மற்றொருவர் பிரார்த்தித்தார். இருப்பினும் அவர்களால் வெளியே வர இயலாத அளவுக்கே பாறை சுற்று விலகியது. மூன்றாவது நபர் பின்வருமாறு பிரார்த்தனை செய்தார். இறைவா, பல கூலி ஆட்களை வைத்து வேலை வாங்கிக் கொண்டிருந்தேன். அவர்களின் கூலியை ஒருவரை தவிர அனைவருக்கும் கொடுத்து விட்டேன். தனக்குரியதை விட்டுவிட்டு அவர் சென்று விட்டார். அவரது கூலியை தொழிலில் பயன்படுத்தினேன். அதிலிருந்து லாபம் பெருகியது. சில காலம் கழிந்தது. என்னிடம் அவர் வந்தார். அல்லாஹ்வின் அடியாரே, என் கூலியை எனக்கு தந்திடுவீராக என்று கூறினார். நீர் பார்க்கும் இந்த சொத்து அனைத்தும் உன்னுடையதுதான். ஒட்டகம், மாடு, ஆடு, அடிமை அனைத்தும் உமக்கே என்று நான் கூறினேன். அல்லாஹ்வின் அடியாரே, என்னை கேலி செய்யாதீர் என்று கூறினார். உன்னை நான் கேலி செய்யவில்லை என்று விஷயத்தை கூறினேன். உடனே அவர் அனைத்தையும் எடுத்துக்கொண்டார். அதிலிருந்து எதையும் அவர் விட்டு செல்லவில்லை. இறைவா, உன் திருப்தியை நாடி இதை நான் செய்திருந்தால் நாங்கள் இப்பொழுது உள்ள இந்த நிலைமையை எங்களை விட்டு நீக்குவாயாக என்று கூறினார். உடனே பாறை விலகியது. மூவரும் குகையை விட்டு வெளியேறினார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2215, 2272, முஸ்லிம் 2743.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.